بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبيكريا سهودر هلي தாய்மார் ஹலே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நமது இந்த தொடர் வகுப்பிலே இன்று நாம் 69வதாக பார்க்கவிருப்பது பிற முஸ்லிமினுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வதும் அவற்றை பகிரங்கப்படுத்துவதும் என்ற இந்த பெரும்பாவத்தை பற்றி இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இது ஒரு உளநோயாக இருக்கிறது. பிறருடைய குறைகளை தேடுவதென்பதும் துருவி துருவி ஆராய்வதென்பதும், அதாவது நோயுற்ற உள்ளங்கள், நோயுற்ற உள்ளங்கள் தான் இப்படியான கீழ்த்தரமான செயல்களிலே ஈடுபடும். சலாமத்து சதுர், அதாவது அமைதியான ஒரு உள்ளம், அந்த உள்ளத்தை பொறுத்தவரையில் அந்த உள்ளம் நன்மைகளை விரும்பக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு உட்பட்டவைகளை செய்யக்கூடியதாக, விரும்பக்கூடியதாக அந்த உள்ளம் இருக்கும். அதைத்தான் அந்த உள்ளம் தூண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சுவர்க்கவாசிகள், அந்த சுவர்க்கவாசிகளை சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து நாம் மகில் குரோதத்தை பிடுங்கி விடுவோம். அவர்கள் உற்ற சகோதரர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அல்லாஹு தஆலா இதை சுவர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நட்பாக்கியங்களில் இதையும் சொல்கிறான், அவருடைய உள்ளங்களில் இருந்து நாம் ரில்லை குரோதத்தை பிடுங்கி விடுவோம். அப்ப இது நமக்கு ஒரு விடயத்தை சொல்லித் தருகிறது. என்னவென்றால், உண்மையிலே எந்த உள்ளத்தில் அந்த குரோதம் என்பது இல்லையோ அந்த உள்ளம் நிம்மதியானதாக இருக்கும். அந்த உள்ளத்தில் நிம்மதி இருக்கும். அப்ப சுவர்க்கவாசிகள் பெறுகின்ற அந்த ஒரு இன்பத்தை, பாக்கியத்தை அவர் இவ்வுலகத்திலே அடைந்து கொண்டவர் போன்று, எவருடைய உள்ளத்தில் இந்த நோய்கள், இந்த குரோதம், அது போன்று காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, வஞ்சகம், இப்படியான இந்த நோய்களிலிருந்து எந்த உள்ளம் ஈரேற்றம் பெறுகிறதோ அவருடைய வாழ்வு நிம்மதியானதாக நிச்சயமாக இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பெரும்பாவத்தை பொறுத்தவரையில் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 49வது அத்தியாயம் 12வது வசனத்திலே சொல்கின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களை, இறை விசுவாசிகளை விழித்து அல்லாஹ் சொல்கிறான், இஜ்தனிபு கஸீரம் மினத்தன், அதிகமான எண்ணங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அதில் சிலவைகள் பாவமானவைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சிலவைகள் பாவமானவைகள் என்று சொல்லிவிட்டு அதிலே முதலாவது அல்லாஹ் சொல்வது வலா தஜஸ்ஸு, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், துருவி துருவி ஆராயாதீர்கள், பிறருடைய குறைகளை துருவி துருவி தேடாதீர்கள் என்பதைத்தான் முதலாவது சொல்கிறான். அதாவது அதிகமான எண்ணங்களில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, இன்ன பஅதல் வன்னி இஸ்முன், அதில் சிலவைகள் பாவமானவைகள், சில எண்ணங்கள் பாவமானவைகள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். முதலாவதே சொல்கிறான், வலா தஜஸ்ஸு, நீங்கள் பிறருடைய குறைகளை துருவி துருவி தேடாதீர்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டிய ஒன்றுதான் சலாமத்து சதர், அதாவது ஈடேற்றமான உள்ளம். யா அல்லாஹ், அந்த உள்ளத்தை எனக்கு தந்து விடுவாயா? அந்த உள்ளம் இல்லை என்றால் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். இப்படியானவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்தீங்கன்னா, முதலாவது அவர் நிம்மதியாக இருக்க மாட்டார், அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. ஏன்? அந்த உள்ளம் பிறரை சந்தேக கண்கொண்டே பார்க்கும், யாரை பார்த்தாலும் சந்தேக கண்கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அவ சந்தேக கண்கொண்டு பார்ப்பவர்கள் தான் என்ன செய்வார்கள், துருவி துருவி ஆராய்வார்கள். இவர்கள் வந்து முதலாவது அவர்களுடைய வாழ்வில் நிம்மதி இருக்காது, நிம்மதியை இழந்து விடுவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதை அல் குர்ஆனின் ஊடாக தடுக்கின்றான். அதே போன்று புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 6066வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இய்யாக்கும் வல்லன், அதாவது நீங்கள் ஊகிப்பதை சந்தேகிப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஊகிப்பது என்பது பெரும் பொய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அதிலே முதலாவது அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா, வலா தஹஸ்ஸு வலா தஜஸ்ஸு, பிறருடைய குறையை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குர்ஆன் வசனத்தில் நீங்க பார்க்கலாம், சில எண்ணங்கள் பாவமானவைகள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்வது வலா தஜஸ்ஸு. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அதாவது அதிகமாக இந்த ஊகிப்பதை நபி அவங்க எச்சரித்து விட்டு, ஊகிப்பதென்பது பெரும் பொய் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த ஊகித்தல் என்பதனுடைய அந்த வெளிப்பாடு தான் அது. அந்த ஊகித்தல் என்பது வந்துவிட்டால், பிறரை சந்தேக கண்கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிட்டால், அதனுடைய வெளிப்பாடு என்ன? அதனுடைய வெளிப்பாடு தான் பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயக்கூடிய நிலை. எனவே என் அருமையான சகோதரர்களே, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரிக்கிறார்கள். இன்னும் பல விடயங்களை அதிலே சொல்கிறார்கள், வலா தனாஜசு, விலையை வந்து ஏற்றுவதற்காக ஒரு பொருளுடைய விலையை, நீங்கள் ஒரு பொருளை வாங்கும் நோக்கம் இல்லாமல் விலையை ஏற்றிவிடாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், பகைமை பாராட்டாதீர்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் குற்ற சகோதரர்களாக அல்லாஹ்வுடைய அடியார்களாக மாறிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த சகோதரத்துவத்துக்கு, உற்ற சகோதரர்களாக மாறுவதற்கு எதெல்லாம் தடையோ அதெல்லாம் சொல்லுவாங்க, சொல்றாங்க அதை விட்டு விலகி கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. எதெல்லாம் தடையாக இருக்கும்? ரெண்டு பேர் சகோதரர்களாக அவர்களுடைய அந்த நட்பை பேணுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குமோ அதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க, இதை நீங்க செஞ்சீங்கன்னா என்ன செஞ்சிடும், அந்த சகோதரத்துவத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படும், அந்த உள்ளங்களுக்கு மத்தியில் என்னது ஒரு குரோதம் ஏற்படும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை எல்லாம் அடையாளப்படுத்தி விட்டு சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த நோயை விட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த உல நோய்கள், இந்த உல நோய்களிலிருந்து நாம் ஈடேற்றம் பெற்றுவிட்டால் தான் நாம் நிம்மதியாக வாழலாம். அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன், அதாவது இன்னக இனித்தபஅத அவராத்தின்நாஸ், நீங்க வந்து மக்களுடைய குறையை துருவி துருவி தேட ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன செய்றீங்க, அவர்களை நீங்க என்ன செய்றீங்க, பாவத்தில் தான் அவர்களை தள்ளுகிறீர்கள், அல்லது அவர்களை நீங்கள் பாவத்தில் தள்ளுவதற்கு முயற்சிக்கிறீர்கள். அதுதான் நடக்கும். உதாரணத்துக்கு நீங்க எடுத்து பாத்தீங்களா, இந்த குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடியவரிடம் ஒரு நல்ல நோக்கம் இருக்குமா? போய் நினைச்சு பாருங்க,
நல்ல பெரும்பாலும் இதை எடுத்தீங்கன்னா இது என்னது அல்லாஹ் சொல்றான் வலா தஜஸ்ஸஸ் உண்டால் என்னது அதை நீங்க துருவி துருவி ஆராயக்கூடாது, பிறருடைய குறையை தேடக்கூடாது அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்படி தேடுபவர் என்ன செய்யறாரு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க, அவரை நீங்க என்ன செய்றீங்க பாவத்தில் தள்ளுகிறீர்கள். அவரை நீங்க பாவத்தில தான் தள்ளுறீங்க, அவரை ஒரு பாவியாக ஆக்க பாக்குறீங்க, அவருடைய குறையை நீங்கள் தேடுவதால. என் அருமையான சகோதரர்களே, இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படி குறையை தேடுபவர்கள், பிறருடைய குறைகளை தேடி அலைபவர்கள் அடுத்து என்ன செய்வாங்க, அப்படி ஒன்று கிடைச்சால் அவங்களுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க, அப்படி ஒன்று கிடைச்சா அவங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லைங்களா. அதுக்கு பிறகு என்ன செய்வாரு, அதை வந்து விளம்பரப்படுத்தி பலருக்கு முன்னால் அதை பகிரங்கப்படுத்தி அவரை இழிவுபடுத்துவது, அவரை கேவலப்படுத்துவது, இந்த வேலையை செய்வார்கள். இது என்ன செய்யும், அந்த மனிதன் என்ன செய்யும், நல்லவனாக மாற்றுமா அல்லது இன்னும் மோசமான நிலைக்கு அவனை கொண்டு போகுமா சொல்லுங்க பாபம், அவனை நல்லவனாக மாற்றுமா அல்லது இன்னும் அவனை பாவத்தில் அவனை நுழைவிக்குமா என்று சொன்னால், பெரும்பாலும் அவன் என்ன செய்யும், அது அவனை இன்னும் பாவத்தில் தான் அவனை கொண்டு போய் சேர்க்கும். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் பிறருடைய குறையை தேட ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அவனை நீங்கள் பாவத்திலே தள்ளுகிறீர்கள். இதை நீங்க இந்த செய்தியை அபூதாவுதுல 4890வது செய்தியாக நீங்கள் இதை பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதில் அனுமதிக்கப்பட்ட ஏதாவது முறைகள் அதை நாம் பின்னால் பார்ப்போம். ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு பெரும் பாவம், இதிலிருந்து நாம் முழுமையாக விலகி கொள்ள வேண்டும். இதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த பாவத்திலிருந்து நாம் முழுமையாக விலகி கொள்ள வேண்டும், இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதே போன்று நீங்கள் பாருங்கள், அதாவது ஒரு முறை அப்துல்லாஹி இப்னு மஸ்ரூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு மனிதன் ஒருவரை கொண்டு வரப்படுகிறது. அப்படி அவர் கொண்டு வரப்படும் போது அங்கு சொல்லப்படுகிறது என்னது, இவரிடமிருந்து, அதாவது இவருடைய அந்த தாடி, இவர் அந்த தாடியிலிருந்து இவருடைய அந்த வாய்ப்பகுதியிலிருந்து என்ன செய்யுது, அந்த மதுபானத்தினுடைய நாற்றம் வீசுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கின்ற போது, அந்த நேரத்தில் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னா கத் நுஹீனா அனித் தஜஸ்ஸுஸ், நாம் இந்த துருவி துருவி தேடுவது இருக்கிறதே இதிலிருந்து நாம் தடுக்கப்பட்டோம், இதிலிருந்து நாம் என்ன செய்தோம், தடுக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு வெளிப்படையாக தெரிகிறதா, நாம் என்ன செய்வோம், அங்கு சட்டத்தை நிறைவேற்றுவோம். வெளிப்படையாக நமக்கு தெரியுதா, நாம் என்ன செய்வோம், சட்டத்தை நிறைவேற்றுவோம். அவருடைய விஷயத்தில் இந்த துருவி துருவி ஆராயக்கூடிய விஷயத்தை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, சில மக்களை நீங்க பார்க்கலாம், சாதாரணமா பேசுவாங்க, சாதாரணமா சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா, அதாவது அவருடைய உள்ளம் சரியில்லை, அவருடைய எண்ணம் சரியில்லை, அவருடைய நோக்கம் சரியில்லை, இப்படி முதலாவது அங்கேயே கை வைப்பாங்க. என் அருமையான சகோதரர்களே, அதில் நமக்கு கை வைப்பதற்கு அதிகாரம் இல்லை. அவருடைய உள்ளம் சார்ந்த விஷயங்கள், அவருடைய எண்ணம், இதெல்லாம் வந்து என்னது, நமது அதிகாரத்தில் உள்ள ஒன்று அல்ல. அது அந்த அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உள்ள ஒரு விஷயம். அப்ப இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, நேரடியா முதலாவது அங்கேயே கை வைக்கிறாங்க. எங்க, இவருடைய எண்ணம் மட்டும் தூய்மையான மாதிரியும், இவர் செய்யக்கூடிய செயல்கள் மட்டும் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம உள்ளது போன்றும், பிறர் ஏதாவது ஒன்றை செய்தால் அதில் உள்நோக்கம் இருக்குது, அதில் தவறான எண்ணம் இருக்குது, இப்படி நாங்கள் சிலரை பார்க்கிறோம். நவூது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேணும், சில மக்களை நீங்க பார்க்கலாம், அதாவது அவங்கள்ட்ட வந்து அந்த நல்ல பார்வை என்பது எடுக்கப்பட்டு விட்டது. என்ன பார்வை, நல்ல பார்வை, ஒன்றை நல்ல பார்ப்பது இருக்குதே, ஒன்றை நீங்க என்னது பாசிட்டிவாக, அதே போன்று நெகட்டிவாக ரெண்டும் இருக்குது. ஆனால் ஒன்றை வந்து நீங்க நல்ல பார்க்க வேண்டுமா, நல்ல கண் கொண்டு பார்க்கலாம், அதை நல்ல கண் கொண்டு பார்ப்பதற்கு முடியும். ஆனால் சிலர் அந்த பார்வை என்ன செய்து, அதில் அவர்கள் குருடர்களாகி விட்டார்கள். அவங்க அதில் என்னது குருடர்கள், எதை பார்த்தாலும் எப்படி தான் பார்க்கறது, தவறாகத்தான் பார்க்கறது. ஒருத்தர் நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பாரு, இல்ல அதுல உள்நோக்கம் இருக்குது, அதுல என்னது அவர் வேற நோக்கத்தை வச்சுக்கிறாரு. இப்படி நவூதுபில்லாய், நறுமையான சகோதரர்களை, இந்த உள்ளங்கள் நோயுற்ற உள்ளங்கள். நாம் எதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயல் அந்த செயலை நாம் நல்ல கண் கொண்டு, நல்ல செயலா, நன்மையான விஷயமா, அதை நாம் நல்ல நோக்கத்தோடு பார்க்க வேண்டும். அந்த எண்ணம் இல்லாமல் சிலரை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, எதை எடுத்தாலும் அதை அவங்க பார்க்கறது தவறாகத்தான். ஏண்டா அவன் கருத்து கேட்டோம்னு இருக்கும் சில பொழுதுகள், நீங்க எடுத்து பார்க்கலாம், ஏண்டா இவர்கிட்ட போய் கருத்து கேட்டோம் என்கின்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு என்ன செய்வாரு, அதை விமர்சிக்கக்கூடிய, மோசமாக பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். அதுல எவ்வளவு நன்மையான பக்கங்கள் இருக்கும், அந்த நன்மையான பக்கங்கள் எதுவும் அவருக்கு தெரியாது. அதுல அவர் குருடர். எது தெரியும், ஏதாவது ஒன்று என்று குறை தவறு இருக்கும், அது மட்டும்தான் தெரியும். இப்படி நாங்க மக்களை சந்திச்சுக்கிறோமா இல்லையா, நமது வாழ்வில் இப்படி மக்களை நாங்க கண்டிருக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த லிஸ்ட்ல நாம் வரக்கூடாது, இந்த பட்டியல நாங்க செஞ்சிட கூடாது, நாம் வந்து விடக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும், எப்பயும் அதில் உள்ள நல்லதை எடுத்துக்கொள்ளக்கூடிய, அதை நல்ல முறையிலே பார்க்கக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபி தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் சொல்றார். மாஜித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவரிடமிருந்து அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த பக்கம் திரும்புறாங்க, இந்த பக்கம் திரும்புறாங்க, அவர் எல்லா பக்கமும் வரார். அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு என்று சொன்னா, அவர் வாழக்கூடிய அவருடைய அந்த கோத்திரத்தினர் வாழக்கூடிய பகுதிக்கு ஒருத்தர் அனுப்பி அவருக்கு ஏதாவது மூளை குழம்பி விட்டதான்னு பாருங்க, அல்லது வந்து அவர் ஏதாவது மதுபானம் அறிந்திருக்கிறாரா, அதை கூட பார்க்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் ஏன் பார்க்க சொல்றாங்கடா, இவர் இந்த தவறை செஞ்சிருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் உணர் என்ன இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, இவர் இந்த தவறை செய்திருக்க மாட்டார். சொல்லாங்க, கேட்கிறாங்க, நீ வந்து என்னது, அதனுடைய ஆரம்ப படிமுறைகள் இருக்குமா இல்லை, விபச்சாரத்துக்கு முதல் சில ஆரம்ப படிமுறைகள் இருக்கும், அதெல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அப்படியெல்லாம் கேட்டு பாக்குறாங்க, இல்லை நான் விபச்சாரம் செய்தேன் சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது அவர் அவருடைய குடும்பத்தினிடம் அங்கு ஒருவரை அனுப்பி விசாரிக்க வைத்து, இப்படி பல இது இவைகளுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவருக்கு தண்டனை நிறைவேற்றாங்க. அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அவர் வந்து குற்றத்தை சொல்லியும் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாரில்லைண்டா. இந்த நிகழ்வு உங்களுக்கு எதை எடுத்துக்காட்டுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்கள் மீது எந்த அளவு நல்லெண்ணம் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்கள் மீது எவ்வளவு நல்லெண்ணம் வைத்திருந்தார்கள். இன்று நீங்க எடுத்து பாருங்க, இந்த நல்லெண்ணம் நம்மிடம் இருக்குதா, இந்த நல்லெண்ணம் இருக்குதா? எவனை பார்த்தாலும் தவறாதான் பார்க்கிறது, எவனை பார்த்தாலும் என்னது, தவறாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை, நஊது பில்லாஹ். இதிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில் இந்த நோய்கள், இந்த துருவி துருவி பிறருடைய குறையை தேடுவதெல்லாம் எங்க, அந்த உள நோய்கள் தான். உள்ளத்தில் நோய் இருந்தால் இந்த பாவங்கள் நடக்கும். அடுத்ததாக பாருங்கள், இந்த செய்தியை நீங்க திருமீதியில பார்க்கலாம், 2032 செய்தியாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பரில் ஏறி அவர்கள் தங்களுடைய குரலை உயர்த்தி அழைக்கிறார்கள், யா மஅஷர் என்று மக்களை எப்படி அழைக்கிறாங்க, யா மஅஷர் மன் கத் அஸ்லம பிலிசானிஹி வலம் யஃபில் ஈமான இலா கல்பிஹி. அதாவது, நாவால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்துக்கு ஈமான் இஸ்லாம் போய் சேராத மக்களே என்று அழைக்கிறாங்க. அழைப்ப நல்ல கவனிங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் மிம்பர்ல இருந்து உயர்ந்த குரலில் தனது சப்தத்தை உயர்த்தி எப்படி அழைக்கிறாங்க, அதாவது நாவால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்துக்கு இஸ்லாம் போய் சேராத மக்களே. யார் இவங்க, யார் இவங்க, முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். என்ன, முனாஃபிக்குகள் உள்ளத்துக்கு தான் என்ன செய்யல, இஸ்லாம் போய் சென்றடையவில்லை, சேரவில்லை. அவங்க வெறும் வெளிப்படையாக மாத்திரம் தான் என்ன செஞ்சிருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் முனாஃபிக்குகளை தான் அழைக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு ஒரு கடுமையான அழைப்பு. அழைத்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது, லா துஉதுல் முஸ்லிமீன், முஸ்லீம்களை நீங்கள் நோவினை செய்யாதீர்கள். சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, முஸ்லீம்களை நோவினை செய்யாதீர்கள், அவர்களுடைய குறைகளை தேடாதீர்கள், அவர்களுடைய குறைகளை தேடாதீர்கள், அவர்களை பழிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். யார் சகோதர முஸ்லீமுடைய குறையை தேடுவானோ, அல்லாஹு தஆலா அவனுடைய குறையை தேட ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் என்ன நடக்கும், இவர் தேடுற மாதிரி இருக்குமா, அல்லாஹ் தேட ஆரம்பித்தால் அவர் வந்து என்னது, பாதுகாப்பான ஒரு இடத்துல வீட்டில் இருந்தாலும் அல்லாஹ் கேவலப்படுத்த நினைத்தால் கேவலப்படுத்துவான், அல்லாஹ் இழிவுபடுத்த நினைத்தால் இழிவுபடுத்தியே தீருவான். தடுக்கலுமா, அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான் எப்படி, வமன் யுஹினில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரிம். அல்லாஹ் என்ன கேட்கிறான், அல்லாஹ் ஒருவரை இழிவுபடுத்தினால் அவரை யாராலும் கண்ணியப்படுத்த முடியாது. அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் ஒருத்தரை கேவலப்படுத்தினால் யாருக்கும் அவர் யாராலும் என்ன செய்யல, அவரை கண்ணியப்படுத்தல. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எச்சரிக்கிறாங்க என்று சொன்னால், நீங்க வந்து சகோதர முஸ்லிமுடைய குறைய தேட ஆரம்பித்தால் உங்களுடைய குறைய வந்து தேடுவதற்கு வருவது யாரு, உளவுத்துறை அல்ல, யார் வரும், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். என்ன செய்வான், உங்களுடைய குறையை அந்த ரப்புல் ஆலமீன் அவன் பின்தொடர ஆரம்பித்தால் நீங்கள் கேவலப்பட்டு போவீர்கள், இழிவடைந்து போவீர்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த விஷயத்தில் நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், இதுல நீங்க பார்க்கலாம். அதாவது அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபாவை பார்க்கிறார்கள், இந்த செய்தியிலே வருது. கஅபாவை பார்த்து விட்டு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது மா அபமக்க, உமது உனது கண்ணியம் உனது சிறப்பு என்ன, அதை விட அல்லாஹ் ஒரு மூமினுடைய மானத்தை புனிதப்படுத்தி இருக்கிறான், ஒரு மூமினுடைய மானத்தை அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் புனிதப்படுத்தியதுதான் கஅபா, அல்லாஹ் அந்த பூமியை புனிதப்படுத்தினான். அவர் சொல்கிறார்கள், உனது புனிதம் என்ன, இதைவிட ஒரு மூமினுடைய மானத்தை அல்லாஹு தஆலா புனிதப்படுத்தி இருக்கிறான். எனவே நேர்மையான, அதுல கை வைக்கலுமா, அதுல கை வைத்தால் அல்லாஹ் சும்மா விடுவானா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப பிறருடைய குறைகளை தேடுதல் என்பது, சிலரை நீங்க எடுத்து பாத்தீங்களா, அவங்க காலையில எழுந்தால் மாலை ஆகும் வரை அவங்களோட டியூட்டியில இதுவும் உண்டாயிருக்கும், அவங்களோட டியூட்டியில என்னது இதுவும் உண்டு, என்னது அடுத்தவண்ட குறைய தேடுறது. நீங்க ஊர்களில் கூட என்ன பார்க்கலாம், சில பெண்களை கூட இப்படி நிலையில பார்க்கலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன செய்யறது, இப்படி குறைகளை தேடுவதும் அதை என்ன செய்யறது, அதை பகிரங்கப்படுத்துவதும் விளம்பரப்படுத்துவதும் இப்படியான நிலைகள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நோய்கள் இருந்து நாம் விடுபட வேண்டும். அடுத்து ரசூலுல்லாஹி எச்சரித்த ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்க, இந்த ஹதீஸ் நீங்க புகாரியில 7042 செய்தியாக அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது மனிஸ்தமா இலா ஹதீஸி கௌமின் வஹும் லஹு காரிஹுன். கொஞ்சம் பேரோ இரண்டு பேரோ பேசுறாங்க, பேசும் போது நீங்க என்ன செய்யறது, போய் அதை ஒட்டு கேட்கறது. அவங்க வந்து ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, யாரும் கேட்க கூடாது, ரெண்டு பேரோ மூணு பேரோ நாலு பேரோ அவங்க பேசுறாங்க. அவங்க பேசக்கூடிய விஷயம் என்னது, யாருக்கும் கேட்க கூடாது என்பது இருக்கிறாங்க. ஒருத்தர் போய் என்ன செய்யறது, நல்ல காதை கொடுத்து கேட்குறது. அவங்க அதை விரும்புறாங்கல்ல, ஏன்னா அவங்க பேசுறது அவங்களுக்குள்ள மட்டும்தான் பேசுறாங்க. இதை போய் என்ன செய்யறது, காது கொடுத்து கேட்கணும், எப்படி தெரியுமா, பல மாதிரி இருக்கு. சிலவங்க எப்படி காது கொடுத்து கேட்பாங்க தெரியுமா, இன்னத்தரோட பேசுற மாதிரி காது கொடுத்து கேட்பாங்க. அவர் என்ன செய்வாரு, இவரோட பேசுற மாதிரி இருந்தா அவரோட இருக்க மாட்டார் பேச்சுல, இவரோட காது எங்க இருக்கும், அவங்க என்ன பேசுறாங்க. நீங்க அப்படி பாத்துட்டீங்களா, நாலு பேர் அப்படி பேசுவாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இங்க இருக்கிறது, இவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க, ஆனா இதுல ஒருத்தருடைய கவனம் என்ன இருக்கும், அவர்கிட்ட பேச்சு இல்ல, அங்க அவங்க என்ன பேசுறாங்க. இப்படியெல்லாம் என்ன செய்யறது, இந்த டெக்னிக் எல்லாம் என்ன செய்வாங்க, இதுல பயன்படுத்துவாங்க, அல்லது மொபைல வச்சுக்கொண்டு என்னது பேசுற மாதிரி அதை கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்படி வந்து ஒருவர் அவங்களுடைய உரையாடலை வந்து இப்படி கேட்கக்கூடியவருடைய காதுல மறுமையில் என்ன செய்யப்படும், ஈயம் உருக்கி ஊற்றப்படும். ஈயம், நறுமையான சகோதரர்களே, இதை வந்து ஒருவரால் தாங்க முடியுமா, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு எறும்பு போனாலே தாங்க முடியாது, காதுலுக்கு ஒரு எறும்பு போனாலும் என்னது அதை தாங்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி கேட்கும் போது நடக்கும், அவருடைய காதில வந்து மறுமையுடைய நாளில் ஈயத்தை உருக்கி ஊற்றப்படும். தாங்க முடியுமா இதை, இதில் நாங்கள் கவனமா இருக்கணும். சிலவங்க எடுத்து பாத்தீங்கன்னா, டெலிபோன்ல உரையாடல, அவர் மூணாவதா இருந்து செய்தி எடுக்கிறது, ரெண்டு பேரும் டெலிபோன் என்ன செய்வாங்க, பேசிக்கொண்டிருப்பாங்க, இவர் மூணாவதா இருந்து என்ன செய்யறது, அதை வந்து கேட்கறது. இப்படி பல மாதிரி என்ன செய்யறது, இந்த நிலைகள் நடக்கும். எனவே அந்த இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர்களுக்கு தெரியாமல், பேசக்கூடியவர்களுக்கு தெரியாமல் இவர் ஒற்று கேட்கிறாரு, அவங்க அதை விரும்புறது இல்லை என்று தெரிஞ்சு இதை கேட்பார் என்றால், மறுமையில தண்டனை என்னது, மறுமையில கடும் தண்டனை, காதில் ஈயம் உருக்கி ஊற்றப்படும். அப்ப இதெல்லாம் எதுல வரும், இது உள்ளத்துல நோய் வந்துட்டா, உள்ளத்துல நோய் வந்து விட்டால் என்ன செய்ய, என்ன செய்ய தூண்டும், அவன் என்ன பேசுறான், அவன் என்ன என்ன பற்றி பேசுறானோ, என்ன பத்தி தான் ஏதாவது பேசுறான், இப்படி எல்லாம் வரும் இல்லைங்களா. யாராவது ரெண்டு பேர் பேசினாலே அவரை பற்றி பேசுவது போன்று உணர்வோர். என்னை பற்றி தான் ஏதாவது, எனக்கு தான் ஏதாவது சரி தீட்டம் தீட்டுகிறார்கள், என்னை பற்றி தான் பேசுகிறார்கள், இதை எப்படியாவது இதை ஒட்டு கேட்க வேண்டும், இப்படி இந்த நிலைகள் எல்லாம் வரும். எனவே நறுமையான சகோதரர்களே, சலாமத்து சதர், அந்த உள்ளத்தினுடைய அந்த ஈரேற்றம் என்பதை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரிக்கிறார்கள். அடுத்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது நமக்கு மறுமையுடைய நாளில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? மறுமையில் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் ஒன்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரியில் இந்த செய்தி 6759 செய்தியாக பதிவாகிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், அதாவது ஒரு அல்லாஹுடைய அடியான் ஒரு மூமினுடைய குறையை எவர் உலகத்தில் மறைக்கிறாரோ அல்லாஹ் மறுமையில் அவருடைய குறையை மறைப்பான். அல்லாஹ் மறுமையில் அவருடைய குறையை மறைப்பான். நறுமையான சகோதரர்களே, மறுமையில் ஒத்தன் கேவலப்படுவது போன்ற ஒரு கேவலம் இருக்க முடியாது. நாங்கள் ஓதக்கூடிய துவாக்கல்ல ஒரு துவா என்னது, வலா துஹ்சினா யௌமல் கியாமா. வலா துஹ்சினா யௌமல் கியாமா என்ன பொருள்? யாழ்லா எம்மை மறுமையில் கேவலப்படுத்தி விடாதே, யாழ்லா எம்மை மறுமையில் எம்மை கேவலப்படுத்தி விடாதே. நறுமையான சகோதரர்களே, என மறுமையுடைய கேவலம் அதை தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துஆ என்னது, வலா துஹ்சினி யௌம யுபஅஸூன், அனைவரும் எழுப்பப்படுகின்ற நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே யாழ்லா. நறுமையான சகோதரர்களே, அப்ப மறுமையில வந்து ஒருத்தன் கேவலப்படுத்தப்படுவான் யார் தெரியுமா? உலகத்தில் இந்த குறைகளை எல்லாம் துருவி துருவி தேடி எவன் பகிரங்கப்படுத்தினானோ, எவன் அதை விளம்பரப்படுத்தினானோ. இன்று என்ன எடுத்தீங்கன்னா, அதுக்கு சோசியல் மீடியா இருக்குது இல்லைங்களா, நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது. உடனே என்ன செய்யறது, அதுல பரப்பி விட்டுறது. அதுல என்ன செய்யறது, பரப்பி விட்டா என்ன நடக்கும், அது வந்து பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு போய் சேரும். இதை வந்து திருப்பி எடுக்கலமா? இதை திருப்பி எடுக்கல, திருப்பி பெற முடியாது. நாங்கள் எப்படி இப்போ என்ன செய்கிறோம், இதெல்லாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். எப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன செய்யப்படுறாங்க, அதாவது இழிவுபடுத்தப்படுகின்ற கேவலப்படுத்தப்படுகின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா மறுமையில் இவர்களை கேவலப்படுத்துவான். அந்த கேவலத்துக்கு முன்னால் எதுவுமே நிற்காது. அப்படி ரப்புல் ஆலமீன் கேவலப்படுத்துவான், இழிவுபடுத்துவான். எனவே நறுமையான சகோதரர்களை, ஒரு முஸ்லீம் ஒரு மூமினுடைய குறைகளை மறைத்தல் என்பது, மறுமையில் அல்லாஹ் எனது குறைகளை மறைப்பான். அல்லாஹ்விடத்தில் எதுவும் ஒளிவு மறைவில்லை, அவனிடத்தில் மறைவு அனைத்தும் வெளிப்படையானது, பகிரங்கமானது. ரப்பிடத்தில் எதுவும் ஒளிவு மறைவில்லை. அல்லாஹ் எமது குறைகளை எவ்வளவு மறைத்திருக்கிறான் அதை நாங்கள் நினைக்க வேணுமா இல்லையா? அல்லாஹ் எமது குறைகளை, எமது பாவங்கள் அல்லாஹ் எவ்வளவு மறைத்திருக்கிறான். இது அல்லாஹ் வெளிப்படுத்தினால் எமது நிலை என்ன? அப்ப நாம் சிந்திக்க வேண்டும், இன்னொரு சகோதர முஸ்லீமுடைய அந்த குறைகளை நான் வெளிப்படுத்த முடியுமா? எனவே நறுமையான சகோதரர்களே, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து பாருங்க ஒரு செய்தியை முஸ்லீம்ல 6761 செய்தியாக, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்து செய்கிறாங்க. ஒரு மனிதர் எமது வீட்டுக்குள் வருவதற்கு அனுமதி கேட்டார். ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாங்க, வீட்டுக்குள்ள வாரத்துக்கு அனுமதி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கிறாங்க. அனுமதி கொடுத்து விட்டு சொல்கிறார்கள், அதாவது அனுமதி கொடுத்து விட்டு சொல்றாங்க, அதாவது இவர் ஒரு மோசமான மனிதர். இவர் யாரு? இவர் ஒரு மோசமான மனிதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்திலே அவர் மோசமானவர் என்று சொல்றாங்க, அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள அவர் வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரோடு கனிவாக பேசுறாங்க. அவருடன் செய்யறாங்க, மற்றவர்களோடு பேசியது போன்று ரசூலுல்லாஹ் கனிவாக பேசினார்கள். பேசிவிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் சென்றதன் பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அதாவது யா ரசூலுல்லாஹ், நீங்க இவரை பற்றி இப்படி சொன்னீங்க, இவர் ஒரு என்னது மோசமான மனிதர் என்று சொல்லிவிட்டு நீங்க அவரோடு நல்ல முறையில் பேசினீங்க, அவரோடு நீங்க என்ன செய்யுங்க, நல்ல முறையில் பேசினீங்க, நல்ல முறையில் அவரோடு உரையாடினீர்கள், இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவை என்று அழைத்து சொல்கிறார்கள், இன்ன ஷர்ரன் நாசி மன்சிலதன் இன்தல்லாஹி யௌமல் கியாமா, மறுமையுடைய நாள்ல அல்லாஹ்விடத்தில தகுதியால மிக மோசமானவர், அல்லாஹ்விடத்தில மிக மோசமானவர், தகுதியால் மிக மோசமானவர் யார் என்று சொன்னா, அதாவது மக்கள் எவரது அருவருப்பான பேச்சுக்களிலிருந்து தம்மை தற்காத்துக் கொள்வதற்காக ஒதுங்கிக் கொள்கிறார்களோ அந்த மனிதன். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, ஒருத்தர் மோசமான பேச்சிலிருந்து நான் எப்படி தப்புறது, இந்த மனிதன்ட மோசமான பேச்சிலிருந்து நான் எப்படி தப்புறதுன்னு ஒரு விஷயத்தில் நீங்கள் பயந்தால், அந்த மனிதன் இருக்கிறானே அல்லாஹ்விடத்தில் மறுமையில் மிக மோசமானவன், அல்லாஹ்விடத்தில் மறுமையில் மிக மோசமானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க. இந்த மக்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் சொன்னேன். நீங்கள் என்ன செய்யணும், இப்படியான மக்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், இனம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்கு சொன்னேன். நறுமையான சகோதரர், நானும் நீங்களும் இந்த பட்டியல வந்துடக்கூடாது. என்ன பட்டியல்ல? அதாவது எமது வார்த்தைகளால எமது வார்த்தைகளை பயப்படுகிறார்கள், எமது வார்த்தைகள்ல மோசமான வார்த்தைகள் வந்து விடுமாக இருந்தால் நாங்க பார்க்கணும். சமூகத்துல சில இடங்களை பார்க்கலாம், சில சபைகளை நீங்க பார்க்கலாம், சிலவங்க வந்தா சிலவங்க அப்படியே ஒதுங்கிடுவாங்க. சில மக்கள் வரும்போது என்ன செய்வாங்க, சிலவங்க அப்படி சொல்லாமலே நழுவி ஒதுங்கி போயிடுவாங்க. ஏண்டா, வாயை திறந்தால் நாறும் நடக்கும், வாயை திறந்தா அங்க நாற்றம் தான் வீசும் என்று அப்படி சில மக்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த இடம், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் யார், மார்க்கத்தினுடைய கண்ணியம் என்ன, இதெல்லாம் அவர்களுக்கு புரியாது. அவ்வளவு மோசமாக பேசுவார்கள். இப்படியான மனிதர்கள் வரும்போது சிலர் என்ன செய்வாங்க, அந்த இடத்தை விட்டு தங்களுடைய கண்ணியத்தை காத்துக்கொள்ள வேணுமா, அந்த இடத்தை விட்டு ஒதுங்கிடுவேன், அந்த இடத்தை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். இப்படி ஒதுங்குவார்கள். இப்படி யாரை பயந்து ஒதுங்குகிறார்களோ அவன் மறுமையில் மோசமான மனிதன் என்று, அல்லாஹ்விடத்தில் மோசமான என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் நமக்கு எதை சொல்கிறது என்று சொன்னால், நமது நாவுடைய விஷயத்தில் நமது உள நோய்கள் இதிலிருந்தெல்லாம் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை நமக்கு இவைகள் சொல்கின்றன. அதே போன்று நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே ஓதி காட்டிய வசனம், இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற போது அறிஞர்கள் சொல்கின்ற விளக்கங்களில் இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது வலா தஜஸ்ஸு என்று சொன்னால், நீங்கள் பிறருடைய குறைகளை நீங்கள் தேடக்கூடாது. வலா யபஹது அன் சராயிரி, அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குமா இல்லையா, ரகசிய விஷயங்கள், அதை நீங்கள் ஆராயக்கூடாது. அதே போன்று என்ன நோக்கத்தில், அதை வெளிப்படுத்தும் நோக்கத்தில், அந்த குறைகளை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் நீங்கள் அவைகளை ஆராயக்கூடாது. அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், நஹவ்வாஹுல் மூமின், அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு தடுத்து விட்டான், எதை, பிற மூமின்களுடைய குறைகளை ஆராய்வதை தடுத்து விட்டான். அது எங்க டியூட்டி இல்லை, அது என்னது, எமது டியூட்டி இல்லை, எமது டியூட்டி, எமது பணி என்னவ தெரியுமா, நாம் மக்களுடைய வெளிப்படையான செயல்களை பார்த்து நாம் தீர்ப்பளிப்பது. நாங்கள் பார்க்க வேண்டும், வெளிப்படையை தான் பார்க்க வேண்டும், வெளிப்படையை பார்த்து தான். நாம் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேக்குறாங்க, ஒரு போர்ல எதிரியோடு போரிட்டு என்ன செய்யறாரு, அந்த எதிரி வந்து தோற்கடிக்கப்படுகிறார், எதிரி மிகைத்திருந்தா இவர் கொல்லப்பட்டிருப்பாரு, எதிரி இவர் தோற்கடிக்கிறாங்க, அதுக்கு பிறகு எதிரி என்ன செய்யப்படுறாரு, கொல்லப்படுவதற்கு முன்னால் அவர் கலிமாவை சொல்றார், லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமாவை சொல்லி விடுகிறார். ஆனாலும் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவர் எனது வாளுக்கு பயந்தா இவன் சொல்றான்னு சொல்லி வெட்டிட்டாங்க. என்ன போர்க்களம் அது. என் அருமையான சகோதரர்களே, மதீனாவுக்கு வந்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் இந்த செய்தி எத்தி வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை அழைத்து விசாரிக்கிறார்கள், இப்படி நடந்ததா, இப்படி நடந்ததா என்று கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவர் எனது வாளுக்கு பயந்துதான் சொன்னார், போரிடுகிறார், அவருடைய கை மேலோங்கிறதா, நான் கொல்லப்பட்டிருப்பேன், என்னது கை மேலோங்குகிறது, இறுதியில கலிமாவை சொல்றாரு, எனது வாளுக்கு பயந்து சொல்றாரு, நான் அவரை வெட்டி வீழ்த்தி விட்டேன். சொல்லுவாங்க, கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அவருடைய உள்ளத்தை நீங்கள் என்ன பிளந்து பார்த்தீர்களா, சொல்லுவாங்க என்ன கேட்டாங்க, அவருடைய உள்ளத்தை நீங்கள் பிளந்து பார்த்தீர்களா, எப்படி கேள்வி, அதாவது நீங்க வெளிப்படையாக வெளியிலிருந்து பாத்தீங்கன்னா என்னது, அவன் வந்து நமக்கு நல்லா தெரியுது வாளுக்கு பயந்தான் சொல்றான், என் கடைசி நேரத்தில் சொல்றான், சொல்லுவாங்க இதை அனுமதிச்சாங்களா, ஏற்றுக்கொண்டாங்களா, என்ன சொல்றாங்க, நீ அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தீர்களா, எந்த அளவுக்கு திருப்பி திருப்பி இதை கேட்கிறாங்க என்று சொன்னால், உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, நான் அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, அதுக்கு முன்னால் அவர் செஞ்ச எல்லா அமல்களையும் மறந்துடுறார், எவ்வளவு அமல் செஞ்சிருப்பார், அந்த அமல்களை எல்லாம் அவர் மறந்துடுறார், அந்த அளவுக்கு அவருடைய எண்ணம் எப்படி வருது, நான் இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நான் எண்ணக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க. நறுமையான சகோதரர்களே, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதில் நாங்கள் கை வைக்க கூடாது, அவருடைய எண்ணம் சரியில்லை, அவர் உள்நோக்கம் வச்சிருக்கிறாரு, அவருடைய எண்ணம் தூய்மையானது இல்லை, அவரோட மனசு சரியில்லை. இப்படிலாம் நாங்கள் என்ன செய்யறோம், சர்வசாதாரண இந்த வார்த்தையில பயன்படுத்துறோம். இது நமக்கு இதை தீர்ப்பளிக்கல, நாம் வெளிப்படையாக உள்ள செயல்களை பார்த்து தான் தீர்ப்பளிக்கலாம், நமக்கு சொல்லலாம். அப்ப உள்ளம் அதை ரப்பிடத்தில் விட்டுவிட வேண்டும். எனவே நேர்மையான சகோதரர், நமது எண்ணங்கள் நமது நோக்கங்களை யாராவது விமர்சிப்பாங்களா நமக்கு எவ்வளவு வேதனை வரும். நமது நோக்கங்கள் அவர் சொல்வதற்கு நேர்மாற்றமாக இருக்கும், அப்ப நமக்கு எவ்வளவு வேதனை ஏற்படும். எனவே நேர்மையான சகோதரர்களே, அதனால் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், உள்ள வெளிப்படையாக வைத்து நாம் ஒரு மூமினை நாம் பார்க்க வேண்டும். உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை ரப்பிடத்தில் நாம் என்ன செய்து விட வேண்டும், விட்டுவிட வேண்டும். அவருக்கும் அவருடைய ரப்புக்கும் இடையிலே உள்ள ஒரு விஷயமாக அதை வைத்து அதை நாம் வைத்து விட வேண்டும். அடுத்ததாக நேர்மையான சகோதரர்களே, இதில் வந்து அடுத்த இன்னொரு தலைப்பு இதில் கவனிக்க வேண்டியது, இந்த துருவி துருவி ஆராய்தல் என்ற இதுல வந்து ரெண்டா நீங்க பிரிக்கலாம். இதில் தடுக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்குது, வலா தஜஸ் வேண்டா, துருவி துருவி ஆராயாதீங்க, பிறருடைய குறையை தேடாதீங்க என்பது அடிப்படை. இதுல எந்த இடத்துல அனுமதி வரும், அனுமதிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அனுமதிக்கப்பட்ட இடம் என்பதை அறிஞர்கள் எங்கு சொல்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இஸ்லாமிய நாடு, அந்த இஸ்லாமிய நாட்டுக்கு எதிராக சூழ்ச்சிகளை எதிரிகள் மேற்கொள்கிறார்கள், எதிரிகள் சூழ்ச்சி செய்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த சூழ்ச்சிகளை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, இதை இந்த சூழ்ச்சிகளை தேடுவதற்காகவே உளவுத்துறைகள் அப்படி ஒரு உளவு பிரிவு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த மாதிரி என்று இதுக்கு இப்ப ரசூலுல்லாஹி அவங்களோட வாழ்நாளில் கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சில போர்க்களங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, உளவு பார்ப்பதற்காகவே சில தோழர்கள் அனுப்பினாங்க. சில போர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, புகாரில நீங்க பார்க்கலாம், 2846 செய்தியாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அதாவது ரசூலுல்லாஹி அந்த அஹ்சாப் உடைய போர், ஹந்தக்னு சொல்றமா இல்லையா, அந்த போர்ல என்ன கேக்குறாங்க, மய்யத்தீனி பி ஹபரில் கௌம யௌமல் அஹ்சாப், அந்த நாள்ல கேக்குறாங்க, அந்த எதிரிகளுடைய செய்தியை என்னிடம் கொண்டு வருபவர் யார், அந்த செய்தியை என்னிடம் கொண்டு வருபவர் யார் அப்படின்னு கேட்கின்ற போது, அதை உளவறிந்து வரக்கூடியவர்கள் யார், உளவறிந்து அதை கொண்டு வரக்கூடியவர்கள் யார் என்று சொல்லும் போது, சுபைர் ரலி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் என்று சொல்றாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, திரும்ப அவர் சொல்றார், நான் யார் ரசூலுல்லாஹ். அப்போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது இன்னலி குல்லி நபியின் ஹவாரியன், ஒவ்வொரு நபிக்கும் என்னது பிரத்யேகமான ஒரு தோழர் இருக்கிறார், அப்படி எனது தோழர் வந்து ஜுபைர் ஆவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற செய்தி நீங்க புகாரில் பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது போன்ற இந்த அஹ்சாபுடைய போர்ல நிகழ்ந்தது, ஹுதைபாரதை அவர் ரசூலுல்லாஹ் அனுப்பின செய்தி இருக்கிறது. எனவே இப்படியாக எதிரிகளுடைய அந்த அச்சுறுத்தல்கள் இருக்கின்ற போது, அந்த அச்சுறுத்தல்கள் இருந்து விடுபடுவதற்காக, அந்த அச்சுறுத்தல்கள் இருந்து நாட்டை காப்பதற்காக என்ன செய்யலாம், இதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, அனுமதி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க பார்க்கலாம், சூரத்துல் அன்ஃபால் 60வது வசனத்துல சொல்றான், நீங்க என்ன செய்ய, நீங்கள் பலத்தை சக்தியை நீங்கள் முடிந்தவரை என்ன செய்ய தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்காக, உங்களுடைய எதிரிகளை நீங்கள் அச்சுறுத்துவதற்காக, அவர்களை பீதிக்குள் ஆழ்த்துவதற்காக, அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும். இப்ப இதில் அல்லாஹு தஆலா வஐதுலஹும் மஸ்தத்தவுதும் மின் குவ்வா, சக்தியை நீங்க என்ன செய்யுங்க தயார்படுத்துங்கடா, என்னது இதுவும் வரும், அவங்களோட வந்து உளவறியுதல் என்ற பகுதியும் அதில் இருக்கு, அதுவும் அதில் வரும் என்பதை அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. அடுத்து இன்னொன்று இருக்குது, என்ன தெரியுமா, இப்ப சில பொழுதுகளை நீங்க பார்க்கலாம், சிலருடைய தவறுகள் சமுதாயத்தை பாதிக்கும். உதாரணத்துக்கு வைங்களே, என்ன செய்யறாங்க, சிலர் வந்து போதை பொருள்கள் கடத்துறாங்க, இந்த போதை பொருள்களை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, இத சமூகத்தில் இதை பரப்பி இதன் மூலமாக இளம் சமூகமே என்ன செய்யும், நாசமாகும். இந்த நேரத்தில் இது வந்து உங்களுக்கு என்னது, இதை நீங்க இந்த செய்தியை உரிய இடத்துல கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால், இது கட்டாயம் செய்யப்பட வேண்டும். ஏன், இதனால் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போன்று பெரும் பெரும் குற்றங்கள், திருட்டாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், இந்த பாவங்கள் என்ன செய்யுது, இதனால் சமூகத்துக்கு ஒரு பாதிப்பு. ஒருத்தர் அதாவது இந்த தவற வந்து ரெண்டு பேர் செய்யறாங்கன்னா அங்க போய் என்ன செய்யறது, துருவி துருவி தேடுவதல்ல, சமுதாயத்துக்கு ஏதாவது பாதிப்பு, இதன் மூலமாக ஒரு சமூகம் வழிகட்டு போகும், ஊருக்கு பாதிப்பு, ஊர் வழிகட்டு போகும், ஊருக்கு கேடு உருவாகும், அந்த அளவுக்கு ஆபத்து என்று சொன்னால், அந்த நேரத்தில் நாம் நமது கடமைகளை செய்தாக வேண்டும், நமது பொறுப்புகளை என்ன செய்ய வேண்டும், செய்தாக வேண்டும். அந்த அடிப்படையில் என்ன செய்யுது, இங்கு அனுமதி இருக்குது. அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஆட்சி தலைவர் என்ற வகையில் உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆட்சி தலைவர் என்ற வகையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, இரவு நேரங்களில் தனது சமூகத்துடைய நன்மைக்காக, தனது மக்களுடைய நன்மைக்காக என்ன செய்வாங்க, அவங்க இரவு நேரத்தில் என்ன செய்வார்கள், இப்படி உலா வரக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இப்படி வரும் போது என்ன செய்வாங்க, சிலதை கண்டார்கள், அதற்கு தீர்வு வழங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். இது ஒரு ஆட்சி தலைவர் மக்களுடைய நன்மைக்காக செய்தார். ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம், இது அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கிறது. அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்ற செய்தி, ஒரு நாள் இரவு நான் அமீருல் மூமினீன் அவர்களோடு புறப்பட்டு நாம் சென்றோம். அப்படி செல்கின்ற போது என்னது, ஒரு கூட்டத்தில் என்ன செய்யறாங்க, அவங்க நெருப்பை மூட்டி அப்படி அவங்க ஒரு இடத்துல இருக்கின்ற போது அந்த இடத்துக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நானும் சென்றோம். அங்கு ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க சொன்னா, பெண்மணி வந்து நெருப்பை மூட்டி ஒரு பானை, ஒரு சட்டியை வந்து என்ன செய்யறாங்க, அவர்கள் அந்த அதற்கு மேல் வைத்து அதிலே தண்ணீரை கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அமீருல் முமினீன் அவர்கள் அங்கு போய் கேட்கிறார்கள், என்ன என்று கேட்கின்ற போது அவங்க சொல்றாங்க, இரவனுடைய குளிர், அதே போன்று ஏன் இந்த பிள்ளைகள் இப்படி என்னது, அதாவது பசியோடு இருக்கிறார்கள் அப்படி என்று கேட்கின்ற போது அவங்க சொல்றாங்க, எதுவும் உண்ணுவதற்கு இல்லை, நான் இதிலே இந்த பானையில வந்து என்ன செய்யணும், தண்ணீரை வைத்து அவர்கள் உறங்கும் வரை நான் இப்படி தண்ணீரை வைத்து சூடாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் என்ன செய்தார்கள், அவர்கள் உடனே போய் அந்த தேவையான கோதுமையையும் அதே போன்று தேவையான அந்த மாமிசத்தையும் அவர்கள் எடுத்து வந்தார்கள். அந்த நேரத்திலே அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, அதை நீங்கள் எனது முதுகிலே அதை சுமந்து விடுங்கள், அதை ஏற்றி விடுங்கள், நான் அதை சுமந்து வருகிறேன். அப்போது அமீருல் முஃமினீன் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, அதை நான் தான் சுமந்து வர வேண்டும், மறுமையில் எமது பாவச் சுமையை நீ சுமப்பீரா என்று கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு அவர்களே அதை கொண்டு வந்து அவர்களுக்கு சமைத்து கொடுத்தார்கள். அப்படி என்ற செய்தியை நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் என்னது, அப்ப மக்களுடைய நன்மைக்காக அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படியான பல நிகழ்வுகள் இருக்கிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி மார்க்கம் அனுமதித்த சில பகுதிகள் இருக்கு, சில பகுதிகள் இருக்கு, அதற்கு அனுமதி இருக்கு, அதுக்கு மாற்றமாக தடுத்த பகுதிகள் என்பது விரிவான ஒரு பகுதி என்பதை நாம் இதிலே கவனிக்க வேண்டும். அப்ப எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், குடும்பம் என்று அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் என்று வரும்போது சில பொழுதுகள் என்ன செய்வாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய மொபைல்கள் எடுத்து பார்க்கிறாங்க என்று சொன்னால், இதை அறிஞர்கள் சொல்கிறார்கள், இதை அணுகும் போது என்னது, கொஞ்சம் நிதானமாக அணுகுவது நல்லது, கொஞ்சம் நிதானமாக இதை அணுகுவது, ஏன்னா பெற்றோர்களுக்கு உரிமை இருக்குது, என்னது, பிள்ளைகளை வந்து அவங்களை வந்து நல்வழிக்கு கொண்டு செல்ல வேண்டும், அவங்க வழி தவறிவிடக் கூடாது. ஒரு தந்தை தனது பிள்ளையுடைய மொபைல் எடுத்து செக் பண்றாரு, பார்க்கிறாரு, பரிசோதிக்கிறாருடா, என்னது அதுல வந்து தவறு கிடையாது, என்ன செய்யக்கூடாது, அது அந்த பிள்ளையை இன்னும் தவறுக்கு கொண்டு போகின்ற மாதிரியாக அதை அமைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது, என்னை பற்றி எனது தந்தை சந்தேகப்பட்டு விட்டார், அதனால் இதற்கு பிறகு என்னது தொடர்ந்து இப்படித்தான் போ, அந்த வழியில் தான் செல்வேன் என்ற மாதிரி அதை தூண்டக்கூடிய மாதிரி அது அமைந்து விடக்கூடாது. சில பொழுதுகளில் கணவன் மனைவியிடம் இந்த பிரச்சனை வரலாம், கணவன் என்ன செய்யறது, மனைவியுடைய மொபைலை பரிசோதிக்கிறது, அல்லது மனைவி கணவனுடைய மொபைல் என்ன செய்யறது, பரிசோதித்து பார்க்கறது, இதனூடாக கூட குடும்பத்தில் என்ன செய்யும், விரிசல்கள் வரலாம், என்னை அவர் சந்தேகித்து விட்டார், என்ன இவர் சந்தேகித்து விட்டார் மாதிரி என்ன செய்யும், அங்க கூட வருமா இல்லையா. அவை இதெல்லாம் நிதானமாக அணுகப்பட வேண்டிய ஒரு இடம் இது. அவை எனவே நறுமையான சகோதரர்களே, அவை இந்த பகுதிகள் நமது வாழ்க்கையில சில பொழுதுகள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான விடயங்கள் நிம்மதியை வாழ்க்கையில இலக்கு செய்து விடவும் கூட, அதில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சில சில கம்பெனிகள் சில இடங்கள்ல சிலருடைய வேலை என்ன செய்யறதுன்னா இவன்ட குறைய பார்த்து கொண்டு போய் ஊதுறது, எங்க அங்க அவருக்கு மேலிடத்தில் அவருக்கு இடம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால், அவருக்கு மேல் இடம் கிடைக்க வேண்டும் என்றால் சரியான நேரான வழியில போறது கிடையாது, குறுக்கு வழியில தான் போறது. நிறைய பேர் இப்படி என்ன செய்யறது, குறுக்கு வழியில போற வேலையை நிறைய பாக்குறாங்க, அப்ப நேரான வழியில போய் அடைந்து கொள்வது இல்லை. இவனையா பத்தி என்ன செய்யறது, போட்டு கொடுக்கறது, அவனை பற்றி உள்ள குறைகளை போய் சொல்றது, சொல்லி வந்து நல்ல பேர் எடுப்பதற்கு முயற்சிப்பது, இது வந்து வலா தஜஸ்ஸுதான், துருவி துருவி இந்த கடுமையான எச்சரிக்கைக்குள் தான் இவர்கள் வருவார்கள். சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதற்கென்றே சிலர் நியமித்து வைத்திருப்பார்கள், சில இடங்கள்ல சில கம்பெனிகள் சில இடங்கள் என்னது இந்த வேலைக்கே சிலர் நியமிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களதான் சில என்ன செய்வாங்க, அவங்களை கிட்ட நெருக்கி வைத்துக் கொள்வார்கள். அப்ப இது கூடாது, இது கூடாது, இது மார்க்கம் தடுத்து இருக்கிறது. அதே நேரத்தில் சில பொழுதுகள்ல என்னது இப்ப கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குது, சிசிடிவி கேமராக்கள் அப்படி பொருத்தப்பட்டிருக்குது, சில கம்பெனிகள் எல்லா இடத்துல மாதிரி பொருத்தப்பட்டிருக்குது, இது அங்குள்ளவர்களுக்கு தெரியும், இதை தெரியாமல் பொருத்தினால் கூடாது, இதே சட்டத்துக்குள்ள வரும், தெரியாமல் செய்யக்கூடாது. அவர்களுக்கு தெரியவன் இது பொருத்தப்பட்டிருக்கு, எதற்கண்டா உரிய முறையில் வேலைகளை செய்யறாங்களா, அல்லது தூங்குறாங்களா, பணிகளை எப்படி செய்யறாங்க, அவன் உரிய நேரத்தில் வாராங்களா, இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு பொருத்திருக்கா, இதுக்கு தடல்ல இது தெரியாமல் பொருத்தப்படக்கூடாது, இது வெளிப்படையாக தெரிகிறது, இது மார்க்கம் என்ன செய்யுது, அந்த அடிப்படையில் இதுல அனுமதி இருக்கிறது, இதுல தடை ஏதும் இல்லை என்பதையும் நாம் இங்கு என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில அதாவது நாங்க என்ன செய்யறது இந்த விஷயத்துல காது கொடுத்து கேட்பதோ, அல்லது சில வீடுகளை நீங்க பார்க்கலாம் என்ன செய்யறது, அந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க போகாமலே வெளியில இருந்தே பார்த்து குடிக்கிறது, என்ன நடக்குது அங்க, அங்க என்ன நடப்பது, ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, இப்படியான கண்களை நீங்க குத்தினா கூட என்னது இதற்கு பரிகாரம் எல்லாம் கிடையாது. இப்ப குர்ஆன்ல சட்டம் என்னது, வல் ஐனு பில் ஐன், கண் எடுத்தா கண் தான், குர்ஆன் சட்டம் என்னது, ஹிசாசுடைய சட்டத்துல பழிக்கு பழி வாங்கக்கூடிய சட்டத்துல ஒருத்தன் கண் எடுத்தா கண் தான் தீர்ப்பு. அதே நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்யலாம், ஒரு வீட்டுல அவங்களோட அனுமதி அங்க நடக்கிறத உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்து இவன் ஓங்கி என்னது ஒரு குச்சியால கம்பால குத்தி கண் போயிட்டா அங்க இந்த சட்டம் வராது, அதுக்கு என்னது அங்க ஈடு எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அனுமதி ஒரு நீங்க ஒரு ஒரு பிறருடைய வீட்டுக்கு செல்வதனுடைய அனுமதி என்பதே கண்ணுக்கு தான் சொல்றாங்க. இவர் என்ன செய்யறது, ஒரு அரை மணி நேரமாக இருந்து எல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு கடைசியில் அனுமதி கேட்கறது உள்ளே வரலாமாண்டு, என்ன செய்யறது ஒரு அரை மணி நேரம் வெளியே எல்லாம் பார்க்க உள்ள என்ன நடக்குது என்றதை பார்த்துட்டு கடைசியில் அனுமதி கேட்டா இது சரி வருமா, ரசூலுல்லாஹி அனுமதி என்பதே கண்ணுக்கு தான் சொல்றாங்க. இப்ப பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், பார்வை உங்களுக்கு உள்ள உங்களுக்கு அனுமதிக்க முடியாது, நுழைக்க முடியாதேன், உங்களுக்கு அனுமதிப்பதான் நீங்க அங்கு முதலாக அங்கு அனுமதி பெற வேண்டும், உள்ளே வரலாம் என்ற அனுமதிக்கு பிறகுதான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இப்படியாக நாம் உற்று கேட்பதோ அல்லது நமது பார்வைகளை செலுத்துவதோ, இன்னும் சிலரை நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு தூக்கமே போகாது, அடுத்தவன் விஷயம் தெரிஞ்சு அந்த அடுத்த வீட்டுல நடக்குது, அவங்களோட இன்னைக்கு சாப்பாடு என்ன அதை தெரியும், இவனுக்கு தூக்கம் போகுது, அவங்க இன்னைக்கு இரவு அவங்களோட என்ன கறிகளை அவங்க சமைத்தார்கள், என்ன உணவு அங்க என்ன நடக்குது, இதை இவனுக்கு தெரிஞ்சு கொள்ளும் வரை இவனுக்கு தூக்கம் இல்லை, இப்படி சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அந்த அங்கு என்ன நடக்குது, அவன் என்ன செய்யறான், அவன் சம்பளம் எவ்வளோ, இப்படியே என்ன செய்யறது வாழ்றது, இது கூடாது. பிறருடைய இது என்னது, இஸ்லாத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு பகுதி தான் தனக்கு தேவையற்ற விடயங்கள் விலகிருத்தல், தனக்கு சம்பந்தம் இல்லாத தேவையற்ற விடயங்கள் அவன் என்ன செய்யறது ஒதுங்கிக் கொள்ளுதல். இப்படி ஒரு சிலர் அலைந்து கொண்டிருக்கிறாங்க, எப்படி அடுத்த வேண்ட விஷயம் அடுத்த வீட்டுல நடக்குது, பக்கத்து வீட்டுல நடக்குது, அவங்க என்ன செய்யறாங்க, இப்படியே ஒரு கூட்டம் இருக்கு. இந்த நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் இந்த உலகத்தில் எதற்காக படைக்கப்பட்டோம், நாம் பிறருடைய உரிமைகள் விஷயத்தில் எப்படி இஸ்லாம் நமக்கு நடந்து கொள்ள சொல்லுது, நமது உள்ளத்தை நாம் எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும், இந்த விஷயங்களை நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான இப்படி பிறருடைய விஷயத்தில் பிறருடைய விஷயத்தை தேட ஆரம்பித்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நிம்மதியை இழந்து விடுவார்கள். ஏன்னா அவன் அடுத்தவன் விஷயம் தான் அவங்களுக்கு என்னது, அவன் எதை செஞ்சாலும் அதை அப்படி அது என்னது அதுல வந்து அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தா கூட இவனுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது, இப்படியெல்லாம் நிலைமை இருக்கு. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், உண்மையில ஒரு சகோதரர் முஸ்லீமை நாம் திருத்தக்கூடிய நோக்கம் நமக்கு இருக்குதா, ஒருவரை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், தவறிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற உண்மையான நோக்கம் நமக்கு இருக்குதா, நாங்கள் என்ன செய்யணும், முதலாவது அவருடைய கண்ணியம், அவருடைய கண்ணியம் அது பாதிக்கப்படக்கூடாது, அவருடைய கண்ணியம், அவருடைய கண்ணியம் பாதிக்கப்படாமல் நாம் அவரை நல்ல முறையிலே அணுகி அந்த தவறை சுட்டி காட்டுதல் என்பது மார்க்கம் சொல்லி தந்த உயர்ந்த ஒரு முறை. தவறு நாங்கள் என்ன செய்யறது சுட்டி காட்டுவது, ரசூல் நாங்கள் வந்து சில பொழுதுகள் எப்படி சொல்லுவாங்க, ஃபமா பாலு அக்வாமின் என்று சொல்லுவாங்க, அந்த கூட்டத்தாருக்கு என்ன நடந்தது, ரசூலாங்க ஒருத்தர் தவறு தான் சுட்டி காட்ட விரும்புவாங்க, ரசூலாங்க சுட்டி காட்ட விரும்புவது என்ன, ஒருத்தர் செஞ்ச தவறு தான் சுட்டி காட்ட ரசூலாங்க விரும்புவாங்க, ஆனா ரசூலாங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துவாங்க, ஃபமாபாலு அக்வாமின், அந்த கூட்டத்தாருக்கு என்னப்பா நடந்தது இப்படி செய்யறாங்கன்றாங்க, எப்படி சொல்லுவாங்க ரசூலாங்க, சுபஹானல்லாஹ், இப்படி இந்த வார்த்தை ரசூலாங்க அதிகம் பயன்படுத்துவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு மனிதர் ஒரு ஒரு தவறு செய்கிறார், ஒருத்தர் பிழை செய்கிறார், அவர் அதிலிருந்து திருத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லக்கூடியவர் துருவி துருவி எல்லாம் தேட மாட்டார், அவர் என்ன செய்வாரு, அவரை நல்ல முறையில் அணுகி அவருக்கு பக்குவமாக அதை எடுத்து சொன்னால், அவர் எப்படி எடுத்து சொன்னால் அவர் அதிலிருந்து விடுபடுவார் அப்படி சொல்வார், இது அப்படி இல்லை, இது என்ன செய்யறது, ஒன்று கிடைச்சிட்டா அவனுக்கு தெரியாது, ஊருக்கெல்லாம் சொல்றது, அவனுக்கு என்னது அவனுக்கு அந்த செய்தி தெரியாது, இது ஊரெல்லாம் பரப்புறது, அது பேஸ்புக்லயும் வரும், வாட்ஸ்அப்லயும் வரும், எல்லா இடத்துலயும் அது பரப்புறது, இது இது நல்ல முறையா, இது இதுதான் ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்க, அவனை நீங்க என்ன செய்றீங்க பாவியாக ஆக்குகிறீர்கள், அவரை நீங்க பாவியாக ஆக்குகின்றீர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன், மானம் என்பது புனிதமான ஒன்றாக இருக்கிறது. மறுமையில் நிச்சயமாக இதை பற்றி நாம் விசாரிக்கப்படுவோம். வன்மைக்குரிய நேர்மையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் பிறருடைய குறைகள் நாங்கள் சிந்திக்கிறோம். என்னிடத்தில் எவ்வளவு குறை இருக்கு? இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், அதாவது சில மக்கள் அவங்க நல்லவங்களாக வாழ்ந்தாங்க, அவங்க எப்ப பிறருடைய குறையை தேட ஆரம்பித்தார்களோ அப்போது அவர்கள் கெட்டு விட்டார்கள். எனவே நேர்மையான சகோதரர்களே, இந்த நிலை நாங்கள் எப்போதும் என்ன செய்யறது, பிறரை குறைத்து மதிப்பிடுவது, எம்மை உயர்த்தி மதிப்பிடக்கூடிய இந்த நிலைகள் எல்லாம் என்ன செய்யும், இப்படியான தவறான இந்த நிலைகளுக்கு தான் கொண்டு செல்லும். எனவே அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே, இதில் நாம் மிக கவனமாக, இது ஒரு பெரும் பாவமாக இருக்கிறது. நமது உள்ளங்கள் சலாமத்தாக இருப்பதற்கு, சலாமத்து சதுருக்காக நாம் அதிகம் அல்லாஹுடன் என்ன செய்ய வேண்டும், நாம் பிரார்த்திக்க வேண்டும். நமது உள்ளம் நிம்மதியாக ஈரேற்றமாக, இந்த எல்லா இந்த உள நோய்கள், இந்த எல்லா உள நோய்களிலிருந்தும் எனது உள்ளம் சுத்தமடைந்ததாக அல்லாஹ் சொல்றான், கது அஃப்லஹ மன் ஜக்காஹ, அவ்வளவுதான், கது அஃப்லஹ மன் ஜக்காஹ, இவர்கள் தங்களுடைய நஃப்ஸை பரிசுத்தமாக்கி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். நஃப்ஸுடைய அந்த தூய்மை பரிசுத்தம், அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும், அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே அடுத்ததாக இறுதியாக நான் இதில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இதிலிருந்து நாம் விடுபடுவதற்காக, இந்த பாவத்திலிருந்து இந்த தவறிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்வதற்காக அறிஞர்கள் நமக்கு காட்டிய சில அந்த வழிகாட்டல்கள், அந்த வழிகாட்டல்களில் அந்த வழிகாட்டல் மாத்திரம் சொல்லி முடிச்சு கொள்றேன். அதில் முதலாவதாக அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான். இந்த உணர்வோடு ஒருத்தர் வாழ வேண்டும். நாங்கள் பிறருடைய குறையை தேடுவதற்கு முன்னால் நாம் எந்த உணர்வோடு வாழ வேண்டும் என்றால், அல்லாஹ் என்னை ஒவ்வொரு நொடியும் கண்காணித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், கண்ணுடைய மோசடி, கண்ணில் வந்து எவ்வளவு மோசடி இருக்கும் என்றால் எப்படி சொல்றான், கண்ணுடைய மோசடிகளை அவன் அறிவான். நீங்க உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பதையும் அவன் அறிவான். மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்துக்கும் மத்தியில் உள்ள ஊசலாட்டங்களை எல்லாம் யார் அறிவான், அல்லாஹ் அறிவான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த எண்ணம் இருக்குதே, அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை நாங்கள் அதிகமாக வளர்த்து கொள்வோம் என்று சொன்னால், நம்மை இந்த பாவத்தில் நம்ம என்ன செய்யலாம், காத்துக்கொள்ளலாம். நான் இவர்களை வந்து எனது கேமரா ஃபிட் பண்ணி அதை செஞ்சு இதை செஞ்சு விளைஞ்சா, சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிடுது, உட்காந்து பேசிக்கொண்டு இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது ரெக்கார்ட் பண்ணியாச்சு, பண்ணி அதை போட்டாச்சு, அதை விளம்பரப்படுத்தி அவுது பில்லா பார்க்குறோமா இல்லையா, இது கூடுமா? சில பொழுதுகள் அவங்களோட அனுமதி இல்லாமல் என்ன செய்யறது, வீடியோ பண்ணுறது, அவங்களோட அனுமதி இல்லாமல் என்னது ஃபோட்டோ எடுத்து, இதெல்லாம் கூடாது. அவங்களோட அனுமதி இல்லாமல் எப்படி இதெல்லாம் முடியும்? அவங்களுக்கு தெரியாமல் என்ன செய்யறது, உரையாடல், ரெண்டு மூணு பேர் இப்போ பேசக்கூட பயமாக இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி போட்டுவானோ பயத்தில் இருக்கு, பார்க்குறோமா இல்லையா? அப்போ எனவே நறுமையாக சொல்லி இதெல்லாம் கூடாது. அப்போ இதில் என்னது, அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் என்ற அந்த உணர்வு, அது என்ன செய்யும், இப்படியான பாவங்களிலிருந்து தடுக்கும். அது மாத்திரமல்லாமல், அதாவது இஸ்லாத்தில் ஒரு உயர்ந்த பகுதி, பிறருடைய பிறரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் தலையிடாமல் இருப்பது என்பது ஒரு உயர்ந்த பகுதி, அதை நாம் வளர்த்துக் கொள்வது. அது மாத்திரமல்லாமல் இது என்ன செய்யும், உள்ளங்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் வெறுப்பையும் தான் வளர்க்கும். உதாரணத்துக்கு வைங்களே, நீங்கள் ஒருத்தர் இன்னொருத்தர் குறைய தேடுறீங்கன்னு அவருக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும், ஒருத்தர் என்னை குறையவன் தேடுகிறான் என்று அவனுக்கு அவருக்கு தெரிஞ்ச நடக்கும், அந்த நட்பு முறிந்துவிடும், அந்த நட்புல விரிசல் ஏற்படும், அவருடைய உள்ளத்தில் குரோதம் வளரும், வெறுப்பு வளரும், எப்படியாவது இவருடைய குறையை தேட வேண்டும் என்ற அந்த நிலை உருவாகும். இவைகளை எண்ணி பார்த்து நாங்கள் என்ன செய்யறது, நாம் விடுபடுவது. அதே போன்று குர்ஆன் சுன்னா இது தொடர்பாக சொல்லியிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள், அவைகள் நல்ல முறையில் நாங்கள் என்ன செய்யுது, நம்ம சிந்தனைக்கு எடுத்து நாம் நம் அதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சிப்பது. அப்போ இந்த முறைகளை எல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பெரும் பாவத்திலிருந்து நாம் முழுமையாக விடுபட வேண்டும். நமது உள்ளங்களுடைய பரிசுத்தத்துக்காக நாம் அதிகம் அல்லாஹுவை பிரார்த்திப்போமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين.